பின் திருக்குளமே இறையே சுவினறியனையேழுவோம் ஒரு மனதாய் குடி தொழுவோம் புகழ் பழியாய் இறைக்குளமே எழுவோம் இறையரசையமைப்போம் மறைவுடலாய் வருவோம் திருப்பழியில் இணைவோம் இறைக்குளமே எழுவோம் இறையரசையமைப்போம் மறைவுடலாய் வருவோம் திருப்பழியில் இணைவோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே
ஆமென்.
நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மாவோடும் இருப்பதாக.
இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் தந்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாள் முழுவதும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்திய எல்லாம் வல்ல கடவுளின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாக அவருக்கு நன்றி சொல்லி நன்றியின் பலியாக இப்பழியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த புதிய நாளில் நாம் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப அவரது வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி கொண்டு நமது வாழ்வு மூலமாக அந்த இறை வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் தருவதற்கான ஆற்றலை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இறைவனிடத்தில் வேண்டுதல் பலியாக இப்பழியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வது திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்த்து. ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறை வசனங்கள் 9-12 மற்றும் 8 முடிய. இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமை நாட்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள். உடலுக்கு ஊர் வராதபடி காத்து கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்தில் நினை. அதாவது கதிரவன், பகலொளி, நிலா, விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும் மழைக்கு பின்னும் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றும் முன்னும் வீட்டு காவலர் நடுக்க கொள்ள வலியோர் தளர்வுறு முன்னும் அரைப்போர் மிக சிலராகிய தம் வேலையை நிறுத்தி கொள்ள பலகனி வழியாக பார்ப்போர் ஒளியிலிருந்து போகும் முன்னும் தெருச்சந்தடி கேளாவண்ணமும் கதவுகள் அடைத்து கொள்ள சிட்டுக்குருவியின் கீச்சொலிலும் உறக்கத்தை கலைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகுமுன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. மேட்டை கண்டு அச்சம் கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும் வாதுமை மரம் பூ பூக்கும் முன்னும் வெட்டுக்கிளியைப் போல் நடை தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்று போகும் முன் உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவுற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வெள்ளி கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும் குளத்தருகில் குடம் உடைந்து நொறுங்க கிணற்றருகில் உருளை உடைந்து விழும் முன்னும் மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். எல்லாமே வீண். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே. அருள்வா அருள்வாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி 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 எங்கும் இன்றும் அமைதி 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 எங்கும் இன்றும் அமைதி. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பாது அமைதி அமைதி. தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பாது அமைதி அமைதி. தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி. அன்பு மொழியை விதைத்திடுவோர் அருளின் பயிரை அறுத்திடுவார், அன்பு மொழியை விதைத்திடுவோ. அருளின் பயிரை அறுத்திடுவார், அமைதி அமைதி இங்கும் என்றும் அமைதி, அமைதி அமைதி இங்கும் என்றும் அமைதி, அமைதி அமைதி இங்கும் என்றும் அமைதி. Hallelujah, 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 hallelujah. Nammi paragiya Kristu Yesu saavai alithu அழியா வாழ்வை நற்செய்தி வழியாக ஒளிரச் செய்தார். நம் கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். உம்மான்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 9, இறை வசனங்கள் 43 45 முடிய. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்து கொள்ளுங்கள், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகமானது சபையுரையாளர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தின் பின்னணியை உற்று நோக்குகிற போது, ஏதோ ஒரு விதத்தில் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு மனிதராக இருந்திருப்பாரோ என்ற எண்ணமானது எழலாம். காரணம், இந்த புத்தகம் முழுவதுமே வீண், முற்றிலும் வீண். நாம் செய்கிற ஒவ்வொன்றுமே வீணானது. அனைத்தும் காற்றை பிடிப்பதற்கான முயற்சிக்கு ஒப்பாகும் என்று அனைத்தையும் வீண் என கூறக்கூடியதாக இந்த புத்தகம் அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் கடவுளை தேடி கண்டுகொள்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளோடும் தனது வாழ்வை ஒப்புப்படுத்தி பார்த்து, அனைத்திற்கும் நிறைவாக நிறைவான மகிழ்ச்சியை தரவல்லவர் இறைவன் ஒருவர் மட்டுமே, இதை உணர்ந்து கொள்ளாமல் நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் நிலையானது என எண்ணிக்கொண்டு நாம் பலவற்றை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அனைத்தும் வீணானவை, அனைத்தும் காற்றை பிடிப்பதற்கான முயற்சிக்கு ஒப்பானது என இந்த புத்தகத்தின் ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார். இந்த புத்தகத்தின் நிறைவை நோக்கி செல்லுகிற போது மண்ணில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனுமே கடவுள் ஒருவருக்கு மட்டுமே கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நிறைவை தருகின்ற இந்த இறைவனை இதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக வாழுகிற ஒவ்வொரு நாளுமே நாம் கடவுளுக்கு உகந்த செயல்களை செய்ய வேண்டும் என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் கூட இளமை பருவம் என்பது மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே. இந்த மகிழ்ச்சியான பருவத்தில் நாம் நமது உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுகிறோம். ஆனால் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் இறுதி நாளில் கடவுளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இதயத்தில் இருத்தி கொள்ளுங்கள் என்ற வாழ்வுக்கான பாடத்தை இந்த இறை வார்த்தை வழியாக இறைவன் நமக்கு தருகின்றார். இந்த இறை வார்த்தையின் பின்னணியோடு நமது வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்க்க இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் மனிதர்களை படைத்ததன் நோக்கமே இந்த மண்ணில் அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே. மண்ணில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனுமே மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என விரும்புகிறோம். இந்த மகிழ்ச்சிக்காக நாம் செய்கிற செயல்கள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்க்க இன்றைய நாளில் நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். மகிழ்ச்சியை தேடி பலர் பல இடங்களுக்கு பயணம் செய்கிறார்கள். மகிழ்ச்சிக்காக தங்களிடம் இருப்பதையெல்லாம் விரயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பல மனிதர்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக மற்றவரின் வாழ்வில் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். நாம் நமது மகிழ்ச்சியை எப்படி தேடுகிறோம்? நமது மகிழ்ச்சி என்பது எதில் அடங்கி இருக்கிறது? அடுத்தவரின் துன்பத்தை கண்டு மகிழுகின்ற மனிதர்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது துன்பத்தில் வாடுகிற மனிதர்களுக்கு துணை நிற்பதன் வாயிலாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற நிறைவு மூலமாக மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கேள்விகள் நம் மத்தியில் பல இருக்கின்றது. கேள்விகளுக்கான விடையை எழுத வேண்டியவர்கள் நீங்களும் நானும் மட்டுமே. மகிழ்ச்சிக்காக நாம் முன்னெடுக்கின்ற செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக அமைகிறது என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க நாம் ஒவ்வொருவருமே இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம். அதிலும் குறிப்பாக இளைஞர்கள், இளமை பருவம் என்பது மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு. இதை ஆழமாக உணர்ந்த காரணத்தினால்தான் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டு இந்த உலகத்தில் உள்ள பலவிதமான தீமைகளுக்கு அடிமையாகக்கூடிய மனிதர்களாக இளைஞர்கள் இன்று நம் மத்தியில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு விதத்தில் அவர்களின் வாழ்வு இவ்வாறு தடம் புரண்டதற்கு காரணம் நாமும் மகிழ்ச்சியை தேடி அப்பாதையில் சென்றதன் விளைவாக கூட இருக்கலாம் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக நமது வாழ்வை சரிபடுத்தி கொண்டு நெறிப்படுத்தி கொண்டு நம்மை பார்த்து வளருகிற இளம் தலைமுறையினரின் வாழ்வு நெறிப்படுத்தப்படுவதற்கு நாம் முன் உதாரணங்களாக இருப்பதற்கான ஒரு அழைப்பை இறைவன் இன்றைய நாளில் நமக்கு தருகின்றார். மகிழ்ச்சி என்பது நாம் நமக்கு என வாழ்வதை விட நமது வாழ்வை அடுத்தவருக்கு என அர்ப்பணிப்பதில் உருவாகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். கை நீட்டி நம்மிடம் கையேந்துபவருக்கு நாம் கொடுக்கின்ற காணிக்கை, நாம் கொடுக்கின்ற சிறிய உதவி நம்மை கடவுளாக அவர் பார்ப்பதற்கு வழிவகுக்கிறது. துயரத்தில் வாடுகிற மனிதருக்கு நாம் தருகின்ற ஆறுதலான வார்த்தைகள் கடவுளின் வார்த்தைகளாக தென்படுகின்றன. நாம் மகிழ்ச்சியற்ற மனிதர்களுக்கு மகிழ்ச்சி தருவதற்காகவே இச்சமூகத்தில் இருக்கிறோம். நமது மகிழ்ச்சிக்காக அடுத்தவரை துன்பப்படுத்துவதை தவிர்த்துவிட்டு நாமும் மகிழ்ந்து அடுத்தவரையும் மகிழ்விக்கக்கூடிய மனிதர்களாக எப்போதும் வாழ இறைவன் நமக்கு அழைப்பு தருகின்றார். இந்த மகிழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு நகருகின்ற இந்த மனித வாழ்வில் நிலையானது என எண்ணிக்கொண்டு நாம் இந்த சமூகத்தின் போக்கில் பணத்தையும் பதவியையும் பட்டத்தையும் நாடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு ஆண்டவரின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி கொண்டு அதை வாழ்வாக்குவது மட்டுமே நமது வாழ்வின் இலக்கு என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக நீங்களும் நானும் வாழ்வதற்கான ஒரு அழைப்பு இன்றைய நாளில் இறைவன் நமக்கு தருகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை சுற்றி நின்று கொண்டிருந்த மனிதர்களுக்கெல்லாம் நான் சொல்வதை உங்கள் இதயத்தில் இருத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி தன் சாவை அறிக்கையிடுகின்றார். இயேசு சொல்வது என்னவென்று புரியாத நிலையில் அங்கு இருப்பவர்களுள் பலர் இருந்தார்கள். பலர் புரியவில்லை என்றாலும் கூட அவர் என்ன சொல்லுகிறார், எதை சொல்ல வருகிறார் என்பதை குறித்து அவரிடம் கேள்வி கேட்க தயங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தயக்கத்தோடும் அச்சத்தோடும் நம்பிக்கையற்ற நிலையிலும் குழப்பத்தோடும் இறை வார்த்தையை இதயத்தில் எழுதி கொள்ள நாம் அழைக்கப்படவில்லை. அச்சங்களை கடந்து நம்மிடம் இருக்கின்ற அனைத்து விதமான பாகுபாடுகள் வேறுபாடுகள் என அனைத்தையும் கடந்த நிலையில் கடவுளின் வார்த்தை நமக்கு வாழ்வளிக்கும். இந்த கடவுளின் வார்த்தையை பின்பற்றுகிற போது நமது வாழ்வு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக மாறும் என்ற நம்பிக்கையோடு குழப்பங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு தெளிவான சிந்தனையோடு தெளிவான மனதோடு ஆண்டவரின் வார்த்தைகளை அனுதினமும் வாழ்வாக்கி கொள்ள நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். அச்சங்களை கடந்த நிலையில் குழப்பங்களை கடந்த நிலையில் வாசிக்கின்ற இறை வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாடி தேடக்கூடிய மனிதர்களாக நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் விரும்புகின்ற ஒன்றாக இருக்கிறது. இத்தகைய ஒரு மனநிலையோடு தான் ஆண்டவரின் வார்த்தைகளை இதயத்தில் நாம் எழுத வேண்டும். வெறுமனவே அருள் பணியாளர்கள் கூறுகிறார்கள், அருள் சகோதரிகள் கூறுகிறார்கள், பல நம்பிக்கையாளர்கள் கூறுகிறார்கள் என்ற வார்த்தைகளின் அடிப்படையில் ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படுகிறோம் என்று சொல்லிவிட்டு நகருகிற மனிதர்களாக நாம் இருந்துவிடக்கூடாது. வெறுமன இறை வார்த்தையை கேட்பவர்களாகவும் நாம் இருந்துவிடலாகாது. நாம் கேட்கின்ற இதயத்தில் இருத்துகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நமது வாழ்வாக மாற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தை இதயத்தில் கொண்ட மனிதர்களாக நீங்களும் நானும் இருப்பதற்கான ஒரு அழைப்பு இன்றைய நாளில் நமக்கு தரப்படுகிறது. இளமை பருவ மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு என்பதை தவறாக புரிந்து கொண்டு தவறான வழிகளில் பல நேரங்களில் தங்கள் மகிழ்வை தேடுகின்ற இளம் சமுதாயத்தினருக்கு நாம் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்கு துணை நின்றார். ஆறுதலற்றவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை தந்தார். தனிமையில் வாடுபவர்களுக்கு துணை நின்றார். இப்படி அடுத்தவரின் துயரத்தில் துணை நின்ற இயேசுவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே அந்த துயரத்தில் வாடுபவர்களுக்கு ஆறுதலை தந்தது. நம்பிக்கையோடு அந்த வார்த்தைகளை தேடி வந்தவர்களுக்கு அது பலவிதமான நலன்களை தந்தது என இயேசுவின் வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அதே நம்பிக்கை இன்று நமது நம்பிக்கையாக மாற வேண்டும். நமது வார்த்தைகளும் நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நமது வார்த்தைகள் மூலமாக நம்பிக்கை இழந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நம்பிக்கை பெறக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதற்கு ஆண்டவரின் வார்த்தைகளை நாம் முதலில் ஆழமாக நம்பவும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இறைவனது வார்த்தைகளை வாழ்வாக்கவும் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு முறை ஒரு ஊரில் ஒரு இளைஞன் கடினப்பட்டு படித்தான். பல இடங்களுக்கு சென்று வேலை தேடிக்கொண்டே இருந்தான். வேலை கிடைக்கவே இல்லை. சென்ற இடங்களில் எல்லாம் நிராகரிப்பை மட்டுமே சந்தித்தவனாய் தன் தந்தையிடம் வந்து புலம்பினான். இந்த உலகத்தில் வாழவே எனக்கு விருப்பமில்லை. கடினப்பட்டு படித்தேன், நிறைய மதிப்பெண் பெற்றேன், பல இடங்களுக்கு சென்றேன், வேலை தேடினேன், எல்லா இடங்களிலும் என்னை நிராகரிக்கிறார்கள். எனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கவில்லை, மகிழ்ச்சி இல்லை என் வாழ்வில், மகிழ்ச்சியற்ற இந்த உலகத்தில் நான் ஏன் வாழ வேண்டும், நான் இறக்க துணிந்து விட்டேன் என்று கூறினானாம். தந்தை அவன் சொல்வதை மௌனமாக கேட்டுவிட்டு அவனிடம் சொன்னாராம், இல்லையப்பா, இன்று போல் என்றும் இருந்து விடாது, வருங்காலம் வளமானதாக அமைவதற்கு வரும் ஒரு காலம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இரு, உன் வாழ்வு மாறும் என்றாராம். தந்தை சொன்னதை கேட்டுவிட்டு மகன் சொன்னானாம், ஆறுதலாக பேசுகிறேன் என்று என்னை நீங்கள் சமாதானப்படுத்த முயலுகிறீர்கள். என் வாழ்வில் மாற்றம் இல்லை என்பதை நான் கண்கூடாக கண்டு விட்டேன். இனி எனக்கு வாழ விருப்பமில்லை. உங்கள் வார்த்தைகளை கேட்டு மீண்டும் மீண்டுமாக பலரிடம் சென்று அவமானங்களை மட்டுமே பெற்று வருவதற்கு எனக்கு விருப்பமில்லை. என் உயிரை நான் மாய்த்து கொள்ளவிருக்கிறேன் என மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூறினானாம். தந்தை அவனிடம் சொன்னாராம், சரி, உன் வாழ்வை மாய்த்து கொள்ள வேண்டும் என முடிவு செய்து விட்டாய், எப்படி என்று சொல் என்றாராம். உடனே அவன் சொன்னானாம், கயிறை பயன்படுத்தி தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்றாராம். உடனே தந்தை வீட்டில் இருக்கின்ற எல்லாவிதமான கயிறுகளையும் எடுத்து கிணற்றில் போட்டு விட்டாராம். உடனே மகன் தந்தையை பார்த்து சொன்னாராம், நீங்கள் கயிறுகளை எல்லாம் எடுத்து விட்டால் என்னால் மரணிக்க முடியாது என எண்ணி விட்டீர்களா? நான் மருந்து குடித்து என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று சொன்னானாம். உடனே வீட்டில் இருக்கக்கூடிய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களையும் எடுத்து அவர் கிணற்றில் போட்டு விட்டாராம். உடனே மகன் சொன்னானாம், மருந்துகளை நீங்கள் தூக்கி எறிந்தாலும் அந்த கிணத்தில் விழுந்து இறந்து போவேன் என்றானாம். உடனே தந்தை கிணத்திற்கு ஒரு கேட்டு போட்டு அதை பூட்டி விட்டாராம். இப்போது மகன் சொன்னானான், நீங்கள் என்ன செய்தாலும் சரி, கண்டிப்பாக என் உயிரை நான் மாய்த்துக் கொள்வேன் என்றானாம். உடனே தந்தை சொன்னாராம், உயிரை மாய்த்துக் கொள்ளவே பல வழிகள் இருக்கிற போது வாழ்வில் உயர்வதற்கு உனக்கு வழிகளா கிடைக்காது? இன்று வழி கிடைக்கவில்லை என்பதற்காக உயிரை மாய்த்துக் கொள்ள துணிகிறாயே, நாளை வழி கிடைத்தால் என்ன செய்வாய் என்று கேட்டாராம். தந்தையின் வார்த்தைகளை சற்று ஆழமாக சிந்தித்தான். உயிரை மாய்த்துக் கொள்ளவே இத்தனை வழிகள் இருக்கின்ற போது இந்த உயிரோடு கடவுள் தந்தை இந்த உலகத்தில் இன்புற்று வாழ்வதற்கு எனக்கான வேலைகளை தேடுவதற்கு இன்னும் இடங்களாய் இல்லை என்ற எண்ணம் எழுந்தவனாய் மீண்டுமாக தேடலில் ஈடுபட்டு ஒரு நல்ல வேலையை கண்டுகொண்டதாக குறிப்பிடுவார்கள். வேடிக்கையாகவும் தன்னம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளாகவும் இக்கதை இடம்பெற்றாலும் இன்று இத்தகைய தன்னம்பிக்கை தருகின்ற மனிதர்களாகத்தான் நீங்களும் நானும் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வாழ்வில் துன்பத்தோடு வாழ்ந்தவர்களுக்கு நம்பிக்கையை தந்தது, துயரத்தோடு வாழ்ந்தவர்களுக்கு அத்துயரத்திலிருந்து விடுபடுவதற்கான ஆற்றலை தந்தது. கடவுளை தேடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட சபையுரையாளர் கூட, நம் நிலையானது புதியது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற அனைத்துமே பழமையானது, நிலையற்றது, வீணானது, ஆனால் கடவுளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் வைத்து கொண்டு நமது செயல்களை அமைத்து கொள்ள வேண்டும் என நமக்கு அறிவுறுத்தினாரே. இந்த இறை வார்த்தைகளின் அடிப்படையிலும் இயேசுவின் வாழ்வின் அடிப்படையிலும் நமது வாழ்வை நாம் நெறிப்படுத்தி கொண்டு நமது வாழ்வு அடுத்தவருக்கான வாழ்வு என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொண்டவர்களாக இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு நம்மால் இயன்ற நல்ல காரியங்களை, நம்மால் இயன்ற நல்ல வார்த்தைகளை அடுத்தவருக்கு தந்து அடுத்தவரின் வாழ்வு ஏற்றம் பெறுவதற்கான ஒரு வாழ்வாக அமைத்திட வேண்டும் என்பதுதான் இறைவன் விரும்புகின்ற ஒன்று. மண்ணில் பிறந்த நாம் ஒவ்வொருவருமே மரணத்தை சந்திப்போம் என்பதை அறிந்திருந்தாலும் இந்த மரணத்தை சந்திப்பதற்கு முன்பதாக இந்த ஆண்டவரின் வார்த்தைகளின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்குகின்ற மனிதர்களாக நீங்களும் நானும் வாழ்வதற்கான ஆற்றலை வேண்டி, இறைவன் அதற்கான தகுதியை நமக்கு தர வேண்டி, அதற்கான துணிவை நமக்கு தர வேண்டி, தன்னம்பிக்கையுள்ள மனிதர்களாக கடவுளின் பாதையில் பயணம் செய்வதற்கான ஆற்றல் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து பக்தியோடு பங்கெடுத்து ஜெபிப்போம்.
நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம், நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம், கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாகவே இன்று உம்மை நாடினோ. நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை